நல்ல கர்த்தருடைய ஆவியானவரே, இந்த நாளுக்காய் உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். இது பெரிய ஒரு பாக்கியம் ஆண்டவரே, இது ஒரு பெரிய சலாக்கியம் ஆண்டவரே. ஓ, இப்படிப்பட்ட ஒரு நாளை நமக்கு கொடுத்ததற்கா ஓ உங்களுக்கு நாங்க நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. சபையின் வளர்ச்சிக்கு, இது சபையினுடைய பிறந்த நாள் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இது சபையினுடைய வளர்ச்சிக்கு ஆரம்ப நாட்கள் என்று சொல்லுகிறார்கள். என் கர்த்தருடைய ஆவியானவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகிற ஆண்டவரே, கரங்களை தட்டி தேவ ஆவியானவருக்கு நன்றி என்று சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரே கரபா சங்காலபா கரந்தாரா நம கரலரபாஷி. நல்ல தேவ ஆவியானவரே, எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. நசரேனா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைய நாள் ஒரு விசேஷமான நாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லையா? இன்றைய நாள் வேதத்திலே ஒரு விசேஷமான நாள் என்று சொல்லி கருதப்படுகிறது இல்லையா? ஆகையினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவரை குறித்து சில காரியங்களை பார்த்து நாம் கடந்து செல்லலாம் சொல்லி நான் விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள், நான் முதல்ல பார்த்தது போல அப்போஸ்தலர் இரண்டாவது அதிகாரம், இந்த நாளில் நாம் ஆரம்பத்திலே வாசித்த வார்த்தையாக இருக்கிறது. அப்போஸ்தலர் இரண்டாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து வாசியுங்கள். ஹல்லேலூயா.
பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதை நிரப்பிட்டு, அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாசங்களிலே பேச தொடங்கினார்கள்.
தேவ ஜனங்கள் கூடியிருந்த வேளையிலே நடந்த ஒரு சம்பவம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய ஆவியானவர் இறங்கி வந்தாரா? தேவ ஆவியானவர் இறங்கி வருகிற பொழுது அவர் சில விதமான காரியங்களை செய்வார். என்னன்னு சொல்லிச்சுன்னா, பலத்த காற்று உருவானது, அக்னி உருவானது, அந்நிய பாஷைகளை பேசி தேவ ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லிச்சுன்னா, தேவ ஆவியானவர் வருகிறதை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் தேவ ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு நாம் முதல் வார்த்தையில நாம் பார்த்தோம்னு சொன்னா, அவர்கள் சேர்ந்திருந்தார்கள், ஒருமனப்பட்டு இருந்தார்கள், ஐக்கியப்பட்டு இருந்தார்கள். அதனாலே தேவனுடைய ஆவியானவர், நான் நினைக்கிறேன் என்னுடைய கற்பனையிலே தேவாவியானவர் அந்த நாளிலே வருவார் என்று சொல்லி ஒரு நாளை முன்குறித்து வைக்கல. ஆனா அவர் பாட்டா தன் ஜனங்கள் சேர்ந்திருக்கிறாங்கப்பா, வேண்டுதல் செய்கிறாங்கப்பா, ஜெபம் பண்ணுகிறாங்கப்பா, இன்றைக்கு நான் அங்க போயாகணும். புறப்பட்டார் ஆண்டவர். தேவாவியானவர் புறப்பட்டு வந்து இறங்குகிற பொழுது பலத்த காட்டு பாருங்க, அசைத இடம் பாருங்க. அநேகருடைய இருதயங்கள் தேவ ஆவியினாலே அசைக்கப்படுகிற நாளாக இந்த நாள் மாற வேண்டும் ஐயா. வார்த்தை அசைக்காததை தேவ ஆவியானவர் அசைப்பார். அநேகர் வார்த்தைகளை கேட்டு அப்படியே நிற்றை கொள்ளுகிறார்கள். ஆனால் தேவ ஆவியானவர் இந்த நாளிலே உன் இருதயத்தை அசைப்பாராக. தேவ ஆவியானவர் இறங்கி வருகிற பொழுது ஒருமனப்பட்டு இருந்த ஜனங்கள் எல்லாரும் அந்நிய பாஷையிலே பேச தொடங்கினார்கள். என்னுடைய நம்பிக்கை என்னவெனில், தேவ சமூகத்தில் காத்திருந்து ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணி விழித்திருக்கிற தேவ ஜனங்கள் அவர்கள் அந்நிய பாஷையை பேசுவார்கள். அந்நிய பாஷை என்பது ஒரு சிலருக்கு என்று கொடுத்தது அல்ல, கொடுக்கப்பட்டது அல்ல, அது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. அங்க இருந்த ஜனங்கள் பேசினார்கள். ஆகையினாலே நீயும் நானும் பேச வேண்டும், இது அவசியமே. பெந்தகோஸ்தே என்ற நாள் அது முதல்லயே இருந்த ஒரு நாள். அந்த நாளில் கூடி வந்தாங்க. எப்படி என்று சொன்னா, நாளைய நாள் இன்னொரு ஃபயர்டாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த தேசத்துல ஓய்வு நாள். நாளைய நாள்ல கூடி வந்தார்கள் என்று வையுங்கள். அந்த நாள்ல என்ன நடந்தது? தேவன் இறங்கி வந்தார், தேவ ஆவியானவர் இறங்கி வந்தார். வந்ததே வந்தார், மேல்விட்டறையில் இருந்த அவ்வளவு பேருடைய வாழ்வையும் மாட்டிவிட்டு போய்த்தார். பாருங்க, பயந்து ஒளிந்து திரிந்த ஜனங்கள் எல்லாரும் கம்பீரித்து நின்றாங்க. பாருங்க, இதற்கு பிற்பாடுதான் அப்போஸ்தல நடவடிக்கை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் தேவன் தெரிந்து கொண்ட தேவ சீஷர்கள் எல்லாரும் அசாதாரணமான காரியங்களை செய்தார்கள். தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்ட தேவ ஜனங்கள் அசாதாரணமான காரியத்தை செய்ய வேண்டும் என்பதே என்னுடைய நம்பிக்கையாகும். பெரிய காரியங்களை தேவனுக்காக செய்து முடிக்க வேண்டியது அவருடைய காரியமாகும். இது என்னுடைய நம்பிக்கை. ஆகையினாலே இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் தேவ ஆவியானவரை ஒப்பிட்டு சில காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, அவர் காட்டுக்கு ஒப்பாக வைக்கப்பட்டிருக்கிறார். இரண்டாவது, அக்கினிக்கு ஒப்பாக வைக்கப்பட்டிருக்கிறார். மூன்றாவது, புறாவுக்கு ஒப்பாக வைக்கப்பட்டிருக்கிறார். நாலாவது, தண்ணீருக்கு ஒப்பாக வைக்கப்பட்டிருக்கிறார். ஐந்தாவது, எண்ணெய்க்கு ஒப்பாக வைத்திருக்கப்பட்டிருக்கிறார். ஆறாவது, அச்சாரமாக போடப்பட்டு இருக்கிறார். ஆகையினாலே இவைகளை வைத்து சில காரியங்களை என் உள்ளத்தில் இருக்கிறவர்களை மாத்திரம் பேசி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். லூக்கா 3:16 வசனத்தை வாசிங்கள். ஹாலலூயா, ஹாலலூயா, வாசிங்கள்.
யோவான் எல்லாருக்கும் பிரதி உத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சகளின் பாரை அவிழ்க்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார்.
திருப்பி வாசியுங்கள்.
யோவான் எல்லாருக்கும் பிரதி உத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சகளின் பாரை அவிழ்க்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம்.
யோவான் ஸ்தானகன் சொல்லுகிறான், நான் கொடுக்கிற ஞானஸ்தானம் தண்ணீரால இருக்கிறது, ஆனால் எனக்கு பின்பாக ஒருவர் வருவார், அவர் வந்து என்ன செய்வார், ஜனத்தினால மாத்திரமல்ல அக்கினியினால ஞானஸ்தானம் கொடுப்பார். பரிசுத்த ஆவியினால அக்னினால ஞானஸ்தானம் கொடுப்பார். ஆகையினாலே ஒரு தேவனை அறிந்த தேவனுடைய பிள்ளை ஜலத்தினாலே ஆவினாலே சமன் அக்னினாலே ஞானஸ்தானம் பெற்றிருக்க வேண்டியது வேதத்தின் படி அவசியமாமே. ஜலத்தினாலே நான் ஞானஸ்தானம் பெற்றுவிட்டேன் என்பது அல்ல, தேவ ஆவினாலே தேவ அக்னினாலே நாம் ஞானஸ்தானம் பெற்றிருக்க வேண்டியது நம்முடைய வாழ்வுக்கு அது அவசியமாமே. ஐயா, தேவ ஆவியானவர் ஏன் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஏராளம் பேசலாம். இன்னைக்கு அதை குறித்து நான் பேச முடியாமல் இருக்கிறது. அதை குறித்து கணக்க பேசலாம். அவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர். அவர் நன்மையாய் தீமையான இடங்களை வழிநடத்தி செல்லுகிறவர். தேவனுடைய வாழ்க்கையை நமக்கு போதிக்கிறவர். அவர் செய்கிற நன்மையான காரியங்களை சொல்லி விவரித்து முடியாது பாருங்க. அதனாலே தான் நாம் தேவனுடைய ஆவியின் அறிவு அவருடைய நிறைவு சபைகள்ல இருக்க வேண்டியது அவசியமே. எனக்கு பின்பாக ஒருத்தர் வரு, அவர் ஆவினால மாத்திரமல்ல ஆவின் அக்கினாலே ஞானஸ்தானம் கொடுப்பார். தேவ ஆவியானவரை அக்கினிக்கு நிறையாக அங்கே வைக்கிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அக்கினி எரிக்க வேண்டியவர்களை எரிக்கும் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில தகாதவைகளை தேவனுடைய அக்கினி பட்டு அது எரிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில தேவன் விரும்பாதவைகளை தேவனுடைய அக்கினி அது தொட்டி அது எரிக்கணும் பாருங்க. அநேகருடைய விருப்பம் என்ன தெரியுமா? அநேகருடைய காரியம் என்ன தெரியுமா? தேவன் விரும்புகிறது என்ன தெரியுமா? அநேகர் நினைக்கிறது அக்கினி வந்து ஏதோ சாமானை எரிக்குது விழுத்து பாருங்க. தேவனிடத்தில இருந்து புறப்படுகிற அக்கினி அது என்ன செய்யும் தெரியுமா? நம்மளை வாழ வைக்கிற அதே வேளையிலே நம்முடைய வாழ்விலே தகாம இருக்கிறவர்களை என்ன செய்யும்? அது எரித்து பொசுக்கி விடும் பாருங்க. இதுதான் தேவனுடைய ஆவியானுடைய அக்னி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகையினாலே இந்த நாளில என்னுடைய உங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த பெந்தகோஸ்தே நாளில் இருக்கும் என்று சொல்லிச்சினால், ஆவியானவரே என்னை உம்முடைய அக்னியினாலே நிறைத்திருந்த ஆண்டவரே, என் வாழ்விலே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் அகல, என் வாழ்க்கையில உமக்கு தகாத காரியங்கள் சுட்டரிக்கப்பட, உம்முடைய அக்னியினாலே என் வாழ்வை நிறையும் ஆண்டவரே என்ற ஒரு எதிர்பார்ப்பும் அந்த விருப்பமும் இருக்கிற உன்னையும் என்னையும் தேவன் தன்னுடைய அக்கினினாலே நிறைக்காமல் விடவே விட மாட்டார். ஏன்னு சொல்லிச்சுன்னா, தாகம் உள்ளவர்கள் என்னிடத்திலே வந்து பானம் பண்ண கடவுள் என்று சொல்லி இயேசு சொன்னார். தாகம் உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும்? என்னிடத்திலே வந்து
பானம் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னார் இல்லையா? ஆகையினாலே தேவனுடைய சமூகத்திலே நாம் நின்று என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார், தேவ அக்னி அவர் மன்மத்திலே வந்து உலாவுவதற்கு நம்மளை விட்டுக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள் ஏசாயா 6வது அதிகாரத்துக்கு. ஏசாயா 6வது அதிகாரம் 1ல இருந்து வாசிங்கள். ஏசாயா 6:1ல இருந்து வாசிங்கள்.
ஊசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதவுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கல் ஆழ்தேவாலயம் நிறைந்தது. சேராவின்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவன் மேலும் அவ்வாறு அவர்கள் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவளின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராவின்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதனால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நீதியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான்?
திருப்பி 5வது வசனத்தை திருப்பி வாசிங்கள். அப்பொழுது
நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே
என்றேன்.
அப்பொழுது சேராவின்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, இதோ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிறுத்தியானது என்றான்.
உன் அக்கிரமங்கள் நீங்கி என்னாயிற்று, பாவம் நிறுத்தியாயிற்று. எப்பொழுது தெரியுமா? எப்பொழுது தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசியாக இருந்தாலும் தேவனுடைய அக்னி அவருடைய நாவை தொட வேண்டிய ஒரு அவசியம் கட்டாயம் இருந்தது என்பதை நாம் மறுத்துவிட முடியாத ஐயா. நாம் எல்லாரும் ஒருவேளை சொல்லலாம், பாருங்க எனக்கு அக்கினி இல்லப்பா, எனக்கு அக்கினி தேவையில்லை, எனக்கு அது தேவையில்லைன்னு சொல்லி நாம் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனாலோ தேவனுடைய அக்கினி நமக்கு கட்டாயம் தேவை என்பதை மறுத்துவிடக் கூடாது. ஹாலலுயா ஹாலலுயா. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஹாலலுயா ஹாலலுயா. ஆகையினாலே தேவனுடைய அக்கினி என்பது நமக்கு அவசியமானதொன்று. தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவுக்கே அது தேவை என்று சொன்னால் எனக்கும் உனக்கும் அதிகமாக தேவையப்பா, அதிக மேலாக தேவையப்பா. ஆகையினாலே ஏசாயாவுக்கு கூட அவனுக்குள்ளே இருந்தவை தெரியவே இல்லை. ஆனால் ஒரு நாள் வந்தது, ஒரு நேரம் வந்தது, தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே அவன் கடந்து சென்றான். அப்பொழுது அவன் என்னத்தை தெரியுமா கண்டான்? நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் ஆண்டவரே, நான் பாவியான ஒரு மனுஷன் ஆண்டவரே, ஆண்டவரே என்னை தொட்டரலும். தேவனுடைய சமூகத்தில் இருந்து தூதனானவன் அக்கினால் அவருடைய நாவை தொட்ட பொழுது நடந்தது என்ன தெரியுமா? என்னது தெரியுமா? ஆண்டவரே நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் ஆண்டவரே, என்னை தொட்டதற்காக நன்றி ஆண்டவரே. பின்னைக்கு நீங்கள் பாத்தீங்கன்னா யாரை நான் அனுப்பு என்று சொன்ன உடனே சொன்ன, என்னை அனுப்புன்னா போயிடுறேன், என்னை அனுப்பிடு நான் போயிடுறேன். ஆண்டவரே உம்ராட்சியமாய் உன் காரியமாக என்னை அனுப்பிடும். எப்படி நடந்தது? முதல்லையும் தீர்க்கதரிசியாக இருந்தான் அல்லவா? ஆனால் அப்படி அவன் சொல்லல. இப்ப என்ன சொல்றான் தெரியுமா? என்னை தொட்டீரே ஆண்டவரே, இப்ப என்னை விடும், நான் போறேன், உம்முடைய காரியமாய் நான் போறேன், உம்முடைய ராஜ்யமாய் நான் போறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி அவனுடைய ஒரு அக்கினி அனுபவத்துக்கு பிற்பாடு அவனுடைய வாழ்க்கை மாறி போகிறதை நாம் பார்க்கக்கூடியதாக. ஐயா இன்றைக்கு நாம் சொல்லலாம், இன்றைக்கு என்னை நான் தேவ சமூகத்தில் வைத்து எல்லாம் நன்றாக இருக்கிறது, நான் நல்ல ஆராதனை செய்கிறேன், தேவவேத வசனத்தை நான் வாசிக்கிறேன், ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லலாம். ஆனால் அக்னி அனுபவத்திற்கு பிற்பாடு நம்முடைய வாழ்க்கை மாறுகிற ஒரு தன்மை இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதே வேளையில் தேவ ஆவியானவர் எங்களை சந்தித்து எங்களோடு உறவாடியதன் பிற்பாடு நம்முடைய வாழ்க்கை மாறுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. ஏன் என்று சொல்லிச்சுனால், அப்போஸ்தலன் நடவடிக்கையிலே பெந்தகோஸ்தே நாளிலே இருந்த அவ்வளவு பேருடைய வாழ்க்கையும் அந்த அனுபவத்திற்கு பிற்பாடு மாற்றமடைந்தது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. தைரியம் கொண்டு தேவனுடைய நாமத்தில் புறப்பட்டு சென்று தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி தேவனுடைய நாமத்தில் ஜனங்களை கொண்டு வந்து ஞானஸ்தானம் கொடுத்து சபைகளை கட்டிய ஒரு அனுபவம், கிறிஸ்து மரித்ததில் இருந்து பரிசுத்தாவியை பெறும் வரைக்கும் அவர்கள் செய்யவே இல்லை பாருங்க. ஆகையினாலே தேவனுடைய அக்கினி, தேவனுடைய அபிஷேக வல்லமை, தேவனுடைய ஆவியானுடைய நிறைவு நமக்கு மிகவும் 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 அவசியம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இது முதலாவது தன்மையாகும். இரண்டாவது புறாவை குறித்து கொஞ்சம் வாசிப்போமே. புறாவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? மத்தேயு 3:16 நாம் வாசிப்போம். மத்தேயு 3:16 வசனத்தில் இருந்து வாசிங்கள். ஹல்லேலூயா.
இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார்.
15 வாசிங்கள்.
இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடங்கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது.
ஞானஸ்தானம் எடுக்கிறது என்பது வேதத்தினுடைய ஒரு கட்டளை என்று வையுங்கள். இயேசு ஆண்டவரா இயேசுக்கிறது சொன்னார், தன்னை ஏற்றுக்கொள்ற எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்கணும், எடுக்காவிட்டால் அவன் பரலோகம் வர முடியாது. ஆகையினாலே ஞானஸ்தானம் எடுத்ததின் பிற்பாடு ஒரு காரியம் நடக்கிறது. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானத்தை எடுத்து கரையேறுகிற பொழுது ஒரு சம்பவம் நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்து ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் மீது இறங்கினதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அது நடந்த கணமே வானம் என்ன செய்தது தெரியுமா? திறந்தது பாருங்க, வானம் திறக்கப்பட்டது பாருங்க. திறக்கப்பட்டது பிற்பாடு அது மாத்திரமல்ல, அதற்கு மேலாக என்ன சொல்லுகிறார் தெரியுமா? பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை பார்த்து சொன்னது என்ன தெரியுமா? இவர் என்னுடைய நேச குமாரன். ஐயா, இன்றைக்கு நான் சொல்லுகிற காரியம், தேவ ஆவியானவரை பெறுகிற பொழுது, நாம் பெற்றுக் கொள்ளுகிற பொழுது ஒரு சீலுண்டன் வைக்கப்படுகிறது. என்ன தெரியுமா? நாங்கள் எல்லோரும் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே தேவ ஆவியானவர் நமக்குள்ளே புறாவை போல இறங்கி வரட்டுக்கும். ஆண்டவரே, என் வாழ்வு மாறணும். ஆண்டவரே, என் ஓட்டம் மாறணும். ஆண்டவரே, என் வழிகள் மாறணும். ஆண்டவரே, ஆகையினாலே ஆண்டவரை இறங்கி வாரு. எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா? மற்றவர்கள் சொல்லுகிறார்களோ இல்லையோ, தேவன் நம்மளை பார்த்து சொல்லணும், இவன் என்னால் நேசிக்கப்படுகிற ஒரு மனுஷன், இவன் என்ன நேசிக்கப்படத்தக்க ஒரு மனுஷன், இவன் என்ன நேசிக்கப்படுகிற அன்பு கூறுகிற ஒரு மனுஷன் என்று சொல்லி நமக்கு ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்லணும் பாருங்க. வேற யாரும் சொல்ல வேணாம், வேற யாரும் சொல்றது பிரச்சனை இல்லை, அவர்கள் சொல்லட்டுக்கும் சொல்லாம விடட்டுக்கும். ஆனால் தேவன் நம்மளை பார்த்து என்ன சொல்ற? நீ தேவ ஆவியை பெற்றுக்கொண்டாயா? தேவனுடைய மனுஷன் நீ, தேவனுடைய ஆவியை பெற்று அவருடைய அக்கினியை நிறைந்து வாழுகிறாயா? தேவன் நம்மளை பார்த்து என்ன சொல்ற? நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள் என்று சொல்லி தேவன் எங்களை பார்த்து சொல்லணும் பாருங்க. தேவன் எங்களை பார்த்து சொல்லணும், இவர் என்னால் நேசிக்கப்படத்த.
நாம் எல்லாரும் ஒருவேளை சொல்லலாம், பாருங்க எனக்கு அக்கினி இல்லப்பா, எனக்கு அக்கினி தேவையில்லை, எனக்கு அது தேவையில்லைன்னு சொல்லி நாம் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனாலோ தேவனுடைய அக்கினி நமக்கு கட்டாயம் தேவை என்பதை மறுத்துவிடவே மறுத்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே தேவனுடைய அக்கினி என்பது நமக்கு அவசியமானதொன்று. தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவுக்கே அது தேவை என்று சொன்னால், எனக்கும் உனக்கும் அதிகமாக தேவையப்பா, அதிக மேலாக தேவையப்பா. ஆகையினாலே ஏசாயாவுக்கு கூட அவனுக்குள்ள இருந்தவை தெரியவே இல்லை. ஆனால் ஒரு நாள் வந்தது, ஒரு நேரம் வந்தது, தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே அவன் கடந்து சென்றான். அப்பொழுது அவன் என்னத்தை தெரியுமா கண்டான்? நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் ஆண்டவரே, நான் பாவியான ஒரு மனுஷன் ஆண்டவரே, ஆண்டவரே என்னை தொட்டர்லமண்டான். தேவனுடைய சமூகத்தில் இருந்து தூதனானவன் அக்கினால் அவருடைய நாவை தொட்ட பொழுது நடந்தது என்ன தெரியுமா? என்னது தெரியுமா? ஆண்டவரே நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் ஆண்டவரே, என்னை தொட்டதற்காய் நன்றி ஆண்டவரே. பின்னைக்கு நீங்கள் பாத்தீங்கன்னா யாரை நான் அனுப்புவேன் சொன்ன உடனே சொன்னா என்னை அனுப்புனா போயிடுறேன், என்னை அனுப்பிடு நான் போயிருந்தேன் ஆண்டவரே. உம் ராஜ்யமாய் உன் காரியமாக என்னை அனுப்பிடும் எப்படி நடந்தது? முதல்லையும் தீர்க்கதரிசியாக இருந்தான் அல்லவா? ஆனால் அப்பொழுது அவன் சொல்ல, இப்ப என்ன சொல்றான் தெரியுமா? என்னை தொட்டீரே ஆண்டவரே, இப்ப என்னை விடும், நான் போறேன், உம்முடைய காரியமாய் நான் போறேன், உம்முடைய ராஜ்யமாய் நான் போறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி அவனுடைய ஒரு அக்கினி அனுபவத்திற்கு பிற்பாடு அவனுடைய வாழ்க்கை மாறி போகிறதை நாம் பார்க்கக்கூடியதாக. ஐயா இன்றைக்கு நாம் சொல்லலாம், இன்றைக்கு என்னை நான் தேவ சமூகத்தில் வைத்து எல்லாம் நன்றாக இருக்கிறது, நான் நல்ல ஆராதனை செய்கிறேன், தேவவேத வசனத்தை நான் வாசிக்கிறேன், ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லலாம். ஆனால் அக்கினி அனுபவத்திற்கு பிற்பாடு நம்முடைய வாழ்க்கை மாறுகிற ஒரு தன்மை இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதே வேளையில் தேவ ஆவியானவர் எங்களை சந்தித்து எங்களோடு உறவாடியதன் பிற்பாடு நம்முடைய வாழ்க்கை மாறுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. ஏன் என்று சொல்லிச்சுனால் அப்போஸ்தலன் நடவடிக்கையிலே பெந்தெகோஸ்தே நாளிலே இருந்த அவ்வளவு பேருடைய வாழ்க்கையும் அந்த அனுபவத்திற்கு பிற்பாடு மாற்றமடைந்தது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. தைரியம் கொண்டு தேவனுடைய நாமத்தில் புறப்பட்டு சென்று தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி தேவனுடைய நாமத்தில் ஜனங்களை கொண்டு வந்து ஞானஸ்தானம் கொடுத்து சபைகளை கட்டியொரு அனுபவம் கிறிஸ்து மரித்ததில் இருந்து பரிசுத்தாவியை பெரும் வரைக்கும் அவர்கள் செய்யவே இல்லை பாருங்க. ஆகையினாலே தேவனுடைய அக்கினி, தேவனுடைய அபிஷேக வல்லமை, தேவனுடைய ஆவியானுடைய நிறைவு நமக்கு மிகவும் 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 அவசியம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இது முதலாவது தன்மையாகும். இரண்டாவது புறாவை குறித்து கொஞ்சம் வாசிப்புமே. புறாவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? மத்தேயு 3:16 16 வசனத்தில் வாசியுங்கள். ஹல்லேலூயா.
இயேசு ஞானஸ்தானம் பெற்று நரகத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார்.
15 வாசியுங்கள்.
இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடங்கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார்.
அன்னியும்
வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது.
ஞானஸ்தானம் எடுக்கதை என்பது வேதத்தினுடைய கட்டளை என்று வையுங்கள். இயேசு ஆண்டவரா இயேசுக்கிறது சொன்னார், தன்னை ஏற்றுக்கொள்ற எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்கணும், எடுக்காவிட்டால் அவன் பரலோகம் வர முடியாது. ஆகையினாலே ஞானஸ்தானம் எடுத்ததன் பிற்பாடு ஒரு காரியம் நடக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானத்தை எடுத்து கரையேறுகிற பொழுது ஒரு சம்பவம் நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது இறங்கினதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அது நடந்த கணமே வானம் என்ன செய்தது தெரியுமா? திறந்தது பாருங்க, வானம் திறக்கப்பட்டது பாருங்க, திறக்கப்பட்டது பிற்பாடு. அது மாத்திரமல்ல, அதற்கு மேலாக என்ன சொல்லுகிறார் தெரியுமா? பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை பார்த்து சொன்னது என்ன தெரியுமா? இவர் என்னுடைய நேசகுமாரன். ஐயா என்ன இன்றைக்கு நான் சொல்லுகிற காரியம், தேவ ஆவியானவரை பெறுகிற பொழுது, நாம் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது ஒரு சீலொன்றன் வைக்கப்படுகிறது. என்ன தெரியுமா? நாங்கள் எல்லோரும் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே தேவ ஆவியானவர் நமக்குள்ளே புறாவை போல இறங்கி வரட்டுக்கும் ஆண்டவரே. என் வாழ்வு மாறணும் ஆண்டவரே, என் ஓட்டம் மாறணும் ஆண்டவரே, என் வழிகள் மாறணும் ஆண்டவரே. ஆகையினாலே ஆண்டவரை இறங்கி வாருங்க. எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா? மற்றவர்கள் சொல்லுகிறார்களோ இல்லையோ, தேவன் நம்மளை பார்த்து சொல்லணும், இவன் என்ன நேசிக்கப்படுகிற ஒரு மனுஷன், இவன் என்ன நேசிக்கப்படத்தக்க ஒரு மனுஷன், இவன் என்ன நேசிக்கப்படுகிற அன்பு கோருகிற ஒரு மனுஷன் என்று சொல்லி நமக்கு ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்லணும் பாருங்க. வேற யாரும் சொல்ல வேணாம், வேற யாரும் சொல்றது பிரச்சனை இல்லை, அவர்கள் சொல்லட்டுக்கும் சொல்லாம விடட்டுக்கும். ஆனால் தேவன் நம்மளை பார்த்து என்ன சொல்ற, நீ தேவ ஆவியை பெற்றுக்கொண்டாயா? நீ தேவனுடைய மனுஷன், நீ தேவனுடைய ஆவியை பெற்று அவருடைய அக்கினியிலே நிறைந்து வாழுகிறாயா? தேவன் நம்மளை பார்த்து என்ன சொல்ற, நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள் என்று சொல்லி தேவனங்களை பார்த்து சொல்லணும். பாருங்க, தேவனங்களை பார்த்து சொல்லணும், இவர் என்னால் நேசிக்கப்படத்தக்கவர், நேசிக்கப்படுகிற. வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலே நீங்க பாத்தீங்க சொன்னா, ஒரு சில தேவ மனுஷர்களை குறித்து தேவன் அசாதாரணமான சாட்சிகள் சொன்னார், அசாதாரணமான காரியங்களை செய்தார். இவன் என்னுடைய மனுஷன், இவன் உண்மை உள்ள மனுஷன், இவன் நான் என்ன இவனோடு நான் இருக்கிறேன், இவனை நடத்துகிறேன் பல காரியங்களை தேவன் சொன்னார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்த்து பிதாவாகிய தேவன் என்ன தெரியுமா சொன்னார், இவர் என்னால் நேசிக்கப்படுகிறவர், இவர் என்னால் ஏன் தெரியுமா, தேவ ஆவியானவர் வந்து இறங்கினார் பாருங்க, ஆணம் திறக்கப்பட்டிருந்தது பாருங்க, தேவ ஆவியானவர் வந்து இறங்கின பொழுது தேவனங்களை பார்த்து என்ன சொன்னா, இவன் என்னால் நேசிக்கப்படுகிற மனுஷன், மனுஷி. ஆகையினாலே அக்னியானது தேவனுடைய ஆவியானவருக்கு ஒப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, பரிசுத்த புறாவானது தேவனுடைய ஆவிக்கு ஒப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது நான் இந்த கடந்த நாட்களில் சிந்தித்த ஒரு காரியம் என்ன தெரியுமா, உலகத்திலே மெல்ல வல்லமையான சில காரியம் இருக்கிறது என்ன தெரியுமா, ஒன்று காட்டு, இரண்டாவது அக்னி, மூன்றாவது ஜலம். இதை எவராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, இது எவராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. வேத ஜெர்மன்ல சொல்லுவார்கள், தண்ணி தன் வழியை தேடி போகுமா, தண்ணி என்ன செய்யும், நீ எங்க ஊத்தினாலும் தண்ணி தன் வழி ஒன்றை தேடிக்கொண்டே இருக்கும், அதை நாம் நிறுத்த முடியாது. வேதத்தில் அதைத்தான் சொல்லுவார்கள், என்ன ஜெர்மன்ல அப்படித்தான் சொல்லுவார்கள், தண்ணி தன் வழியை தேடிக்கொள்ளுமா. நான் அப்பொழுதுதான் சிந்தித்தேன் என்ன தெரியுமா, இந்த காட்டு இருக்குது பாருங்க, வேதம் சொல்லுகிறது காட்டு எங்க இருந்து புறப்படுகிறது, எங்க இருந்து வருகிறது, எங்கே போகிறதுன்றது ஒருத்தன் மரியா, ஒரு திருமணியா. ஆகினாலே இந்த காட்டு பெந்தகோஸ்து நாள் என்று நடந்தது என்ன தெரியுமா, பலத்த காட்டு அடிச்சது பாருங்க, பலத்த காட்டு அடிச்சது பாருங்க. இந்த பாருங்க, நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், நாம சுவாசிக்கிற இந்த சுவாசம் நின்று போனா என்ன நடக்கும் தெரியுமா, மறிச்சு விடுவான் மனுஷன். சுவாசம் இருக்கு இந்த காட்டு, அது நின்று போயிட்டு சொன்னா மனுஷன் என்ன செய்வான், செத்து போயிடுவான் பாருங்க. ஆனால் ஆவியானவர் நமக்குள்ளே இல்லாது இருந்தால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நாம் மறித்துத்தான் இருக்கிறோம் என்பதை மறந்து விடாதிருங்க. ஆவிக்குரிய வாழ்விலே தேவ ஆவியானுடைய அனுபவம் உறவு நமக்குள்ளே இல்லையானால் நாமும் ஒரு விதத்தில் செத்தவர்கள் தான். ஏன் நான் அப்படி சொல்லுகிறேன் சொல்லிச்சுனால், சிம்சோனுடைய வாழ்க்கையிலே நடந்தது என்ன தெரியுமா, சிம்சோன் பாவத்தில் விழுந்த பொழுது தேவனுடைய வல்லமை முதலாவது அவனை விட்டு விலகிட்டுதான், இரண்டாவது கர்த்தர் அவரை விட்டு விலகினார் என்று சொல்லி அந்த வார்த்தையிலே எழுதப்படுகிறது. தேவனுடைய ஆவியானவர் தேவனுடைய வல்லமை அந்த மனுஷனை விட்டு விலகின உடனே அந்த மனுஷன் மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருந்தான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகையினாலே தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே இல்லாதிருந்தால் நடக்கிறது ஒரு காரியம் என்ன தெரியுமா, நாம் ஆவிக்குரிய நிலைமையிலே செத்தவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆகையினாலே நான் நாளே நின்று கொண்டு இருந்த பொழுது என் உள்ளத்திலே குமிர்ந்த ஒரு வார்த்தையை நான் சொல்லி, நான் சில ரெண்டு வார்த்தைகளை சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். ஒரு சிலர் கர்த்தருக்குள்ளே நான் தேவனுடைய சமூகத்திலே நின்று நான் சொல்லுகிறேன், ஒரு சிலர் நீங்கள் ஆதியிலே தேவ ஆவியானவோடு இருந்த தொடர்பு ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் சபையிலே இருக்கிறீர்கள், சொட்டு கூட கிடையாது, இருதயம் சவட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள், தேவ ஆவியானவருடைய தொடர்பு உங்களுக்கு கிடையாது. இந்த வேளையிலே நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன், தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரா இல்லையா என்று சொல்லி ஆராய்வதற்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நீ கடந்த 7 நாளில் செய்த காரியங்களையும் கண் முன்பாக கொண்டு வா, அவைகளிலே தேவனுக்கு எது பிரியமானது என்பதை மாத்திரம் தூக்கி வைத்துப்பார், அப்பொழுது தெரியும் தேவ ஆவியானவர் உனக்குள்ளையும் எனக்குள்ளையும் எவ்வளவுக்கு கிரியை செய்கிறார் என்று சொல்லி. ஆகையினாலே தேவனுடைய சமூகத்தில் இருந்து சொல்லுகிறேன், ஆவியானுடைய தொடர்பை திரும்பவும் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் வருகிற பொழுது சில சிந்தனை எனக்கு உள்ளத்தில் வந்தது என்ன தெரியுமா, வெளிப்படுத்தல் நிருபத்தில் ஆண்டவர் என்ன சொல்றான்னு சொல்லிச்சுன்னால், ஆதியில் இருந்த நிலைமையை நீ விட்டாயன்னு சொல்லி ஆவியானவர் சபைகளுக்கு எழுதுகிறபொழுது எழுதினாரா? எனக்கு அதை குறித்து பேசலாம்னு சொல்லி விருப்பம் இருந்தது. ஆனால் இந்த நாளில் தேவ ஆவியானவரை விட்டு நான் போக முடியல. அவரை குறித்து பேசணும், அது அவரை கண்டு கொடுத்திருக்கிற நாள், அதனால நான் பேசணும் பாருங்க. ஆனாலும் ஆதியிலே இருந்த நிலைமை உனக்கு இல்லையே, தேவ ஆவியானவரோடு இணைந்திருந்த அந்த இணைப்பு இல்லையே, அப்படி அபிஷேக வல்லமை உனக்குள்ள இல்லையே. சொன்னார் பாத்திரம் திறந்திருக்கிற பொழுது அதை நிறைக்க முடியும். அநேகருடைய பாத்திரங்கள் மூடப்பட்டிருக்கிறது, திருப்பப்பட்டிருக்கிறது. அதை விட அநேகருடைய பாத்திரங்கள் உலகத்தின் காரியங்களினால் ஓட்டையாக்கப்பட்டிருக்கிறது, அது ஒழுகிக்கொண்டே போகுது. பாருங்க, தேவருடைய அபிஷேக வல்லமையானது உனக்குள்ளே நிறைக்கப்பட வேண்டும். காட்டானது என்ன செய்யும் தெரியுமா? அது போக வேண்டும். இந்த பாருங்க, எந்த மனுஷனும் இருதயத்திலே கை வைக்க முடியாது. கையை கொடுக்கலாம், கையை கொடுக்கலாம், கட்டி அணைத்துக் கொள்ளலாம், பேசலாம், பார்க்கலாம், கேட்கலாம், ஆனா இருதயத்துல கை வைக்க முடியாது. ஆனால் காட்டுக்குது பாருங்க, அது இருதயத்தில போய் விளையாடி கொண்டே இருக்கும். பாருங்க, காட்டு போகக்கூடாத ஒரு இடம் ஒன்றுமே கிடையாது. அதனாலதான் ஆண்டவரும் சரியான ஒரு உதாரணத்தை வைத்தார். எது தெரியுமா? தேவ ஆவியானவர் பலத்த காட்டை போல இருக்கிறாரா? பலத்த காட்டை போல இருக்கிறாரும். ஆகையினாலே உன் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் தேவ ஆவியானவர் போகக்கூடாத இடம் ஒன்று இருந்தால் இந்த நாளிலே அவர் அந்த இடத்திற்கு கடந்து செல்வாராக. என் வாழ்க்கையில இதுவரைக்கும் விட முடியாத ஒரு காரியம் இருந்தால் அது இந்த நாளில் ஏசாயா தீர்க்கதரிசியை போல என் ஆண்டவரே என்று சொல்லி புலம்புவோமாக. என்னும் ஒரு காரியம், வேதத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஜீவ நதிக்கு ஒப்பாக வைக்கப்பட்டிருக்கிறார், பரிசுத்த நதிக்கு ஒப்பாகப்பட்டிருக்க. எனக்கு இதை அதை குறித்து மாத்திரம் பேசுறதுக்கு விருப்பப்பட்டேன், ஆனா முடியல. வாசிங்கள் யோவான் 7வது அதிகாரம் 37, 38, 39. சீக்கிரம் வாசிங்க, சில வார்த்தைகளை நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 7வது அதிகாரம் 37 வாசிங்கள்.
பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை.
திருப்பி வாசிங்க, அதை திருப்பி வாசிங்க.
தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை.
என்னிடத்தில் வந்து பானம் பண்ணிட்டுக்கும். ஆனா அவர் எதை குறித்து பேசினா தெரியுமா? தேவ ஆவியானவரை குறித்து பேசினார். தண்ணீரை குறித்து பேசுகிறவர் அவர் என்னத்தை மேம்பண்ணி பேசுகிறார்? தேவ ஆவியானவர், நமக்கு கொடுக்கப்பட போகிற தேவ ஆவியானவரை குறித்து அவர் என்ன செய்தாராம்? பேசினாராம். அந்த 3 வசனத்தையும் திருப்பி வாசிங்கள்.
பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம்.
ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வரட்டுக்குமாப்பா. தாகம் நாம் எங்கையா தீர்க்கிறோம் இந்த நாட்கள்ல? யாரிடத்திலே தீர்த்துக் கொள்ளுகிறோம்? உலகத்திலே தீர்த்துக் கொள்ளுகிறோமா? தேவையில்லாத இடங்களில் தாகங்களை தீர்த்துக் கொள்ளுகிறோமா? தாகமா இருக்கிற ஒரு மனுஷன் அவன் தேவனிடத்திலே வரக்கடவன், தேவ ஆவியானிடத்திலே வரக்கடவன். தொடர்ந்து வாசிங்கள்.
வேத வாக்கியம் சொல்லுகிறபடி
என்னிடத்தில்
விசுவாசமாய் இருக்கிறவன்,
என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன்
அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார்.
ஓடும் என்றார். வாசிங்க தொடர்ந்து.
தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை.
அவருக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட போகிற தேவ ஆவியை குறித்து அவர் பேசினார். அதன் எதற்கு ஒப்பாக வைத்து பேசினார்? நதிக்கு ஒப்பாக மட்டும் பேசினார். தாகமாயிருக்கிறவன், என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், அவர் கொடுக்கிற தண்ணீரை கொடுப்பவனுக்கோ ஒரு நாளும் ஒரு நாளும் ஒரு நாளும் தாகம் உண்டாகவே உண்டாகாத போ. அப்படியானால் நாம் எந்த தண்ணீரை குடித்திருக்கிறோம்? அடிக்கடி தாகம் உண்டாகுது, அடிக்கடி தண்ணி உண்டாக்குதேப்பா. என்ன நடந்தது? என்ன நடந்தது? எசேக்கியேல் 47வது அதிகாரம் சீக்கிரம் பாருங்கள். எசேக்கியேல் 47வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்கள்.
நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை, அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புதுக்கனிகளை கொடுத்துக் கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவுத்தத்துக்கும் மாணவைகள்.
இங்கே ஒரு சம்பவம் இருக்கிறது தெரியுமா, இந்த நதி, இந்த கனி கொடுக்கிற இந்த மரங்களுக்கு பாய்ந்து செல்லுகிற நதி எங்கே இருந்து வருகிறது தெரியுமா? அது பரலோகத்தில் இருந்து வருகிறது, அது தேவனுடைய சமூகத்தில் இருந்து வருகிறது. அந்த வார்த்தையை திருப்பி வாசிங்க, எல்லாரும் வடிவ கேளுங்க, அதை வாசிங்க வாசிங்க.
நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலத விருட்சங்களும் வளரும்.
நதியோரமாய் பாருங்க, நதியோரமாக ரெண்டு சைட்லயும் என்ன வளருகிறது? கனிமரங்கள் வளருகிறது. அது புசிப்புக்கு இன்பமானதப்பா, அது புசிப்புக்கு நல்லது. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து கூட புதிய ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மரத்தை தேடி ஓடினார், மரத்தை நாடி ஓடினார். என்ன தெரியுமா, புசிப்புக்கு ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி இல்லையா? ஆனால் இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அக்கரையிலும் இக்கரையிலும் மரங்கள் வளர்ந்து கனிகள் கொடுக்கிறதா. வாசிங்க தொடர்ந்து.
நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும்
வளரும்.
அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை,
அவருடைய இலைகள் உதிர்ந்து போகாது. வாசிங்க.
அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை,
அவர்கள் கனிகள் ஒன்று கெட்டு போகாதப்பா.
அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து,
அவர்களுக்கு பாய்கிற கனி வந்து பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறது. நம்முடைய கனிகள் எப்படி இருக்குது? தேவாவியானவர் நமக்குள்ளே இருக்கிறது என்பதை ஒரு விதத்தில் நாம் காண்பிப்பது எப்படி தெரியுமா? கனிகள் நிறைந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய கனி, தேவனுடைய ஆவிக்குரிய கனிகள் நமக்குள்ளே இருக்கிறது என்று சொன்னால் அதுவே தேவாவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதின் ஒரு அடையாளம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகையினாலே இந்த மரங்கள், அதுவும் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து புறப்பட்டு வருகிற அந்த நதியிலே நட்டப்பட்ட மரங்கள், அதுகள் கனிகள் கொடுக்குமா? ஏராளமான கனிகள் கொடுக்குமா? அது ஒன்றும் பழுதாகாதாம். பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த உலகத்திலே நாம வேண்டி பாவிக்கிற கனிகளை போல அது ஒன்றும் பழுதாகாதாம். அது காலகாலமாக இருக்கும், அது காலகாலமாக கனி கொடுத்து கொண்டே இருக்கும். அதை புசிக்க புசிக்க அது நன்றாகவே இருக்கும். பாருங்க, என்னடா கனிகள் என்று பேசுறான், கனியண்டா என்னன்னு சொல்லி யோசிக்கிறாங்களா? வர்றேன், கொஞ்சம் பொறுத்து வர்றேன். வெளிப்படுத்தல் 22:1-2 வாசிங்க சீக்கிரமாக. வெளிப்படுத்தல் 1:2, வெளிப்படுத்தல் 22:1-2 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க.
பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான்.
இங்க பாத்தீங்கன்னா நதி எங்க இருந்து புறப்பட்டு வருகிறது? தேவனுடைய சிங்காசனத்தில இருந்து புறப்பட்டு வருகிறது. ஐயா, ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவிக்கு எதுக்கப்படுத்தி பேசினார்? நதிக்கு ஒப்பாக வைத்து பேசினார். இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தேவனுடைய சமூகத்தில இருந்து புறப்பட்டு வந்து கொண்டு இருக்கிற அந்த நதி, அந்த பேரின்ப நதி என்னையும் உன்னையும் நிரப்புமாக இருந்தால், உன்னுடைய என்னுடைய தாகத்தை தீர்க்குமாக இருந்தா, நீ கொடுக்கிற தனி கனியானது ஒரு நாளும் பழுதாகவே பழுதாக மாட்டது என்பது வேதத்தின் சத்தியமாகும். நம்முடைய கனி உள்ள வாழ்வு எப்படி இருக்கிறதுங்க? என்ன சொல்லுகிறது? பழுதாக போயிட்டுதா? கனி சரியா இல்லையா? எப்படி இருக்கிறது நம்முடைய கனி? நம்முடைய கனி எப்படி இருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, அவருடைய சிங்காசனத்தில இருந்து வெளிக்கிட்டு வருகிற வெள்ளை பழங்கான அந்த தண்ணீர், அது வந்து இறங்குகிற இடத்துல என்ன நடக்கிறதாம்? செழிப்பான கனிமரங்கள். தேவனுடைய சமூகத்தில இருந்து புறப்பட்டு வந்திருக்கிற தேவனுடைய ஆவியானவர் நம் சபையில இருக்கிற ஒவ்வொரு மரங்களையும் அவருடைய ஆவிக்குரிய கனிகள்னால இந்த நாள்ல நிறைப்பாராக. சங்கீதம் என்ன சொல்லுகிறதுங்க? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம் என்ன? முதலாவது அதிகாரத்தை திருப்பிக்கல் டக்குன்னு வாசிங்கள். இந்த வசனத்தை சங்கீதம் முதலாவது அதிகாரம் வாசிங்கள்.
துன்மார்களுடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிறவர்
சன்பாக்கியவான்.
அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு,
நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு இருக்கிற ஒரு மனுஷன்
தன் காலத்தில் தன் கனியை,
தன் காலத்திலே அவன் கனியை கொடுப்பான்.
இலை உதராதிருக்கிற மரம்,
அவருடைய இலைகள் உதிரவே உதிராது.
அவன் செய்வதெல்லாம்,
அந்த மனுஷன் செய்வது எதுக்கும் பிசகவே பிசகாது. பாருங்க, தேவன் நதியண்டையிலே தேவ ஆவியானவரோடு தொடர்புள்ள ஒரு மனுஷன் அவங்க வாழ்க்கை பிசகாது பாருங்க. தேவ ஆவியானவர் விடமாட்டார். அவர் சொல்லுவார், எப்படி நீ நடக்கணும், என்னத்தை நீ பேசணும், எதை நீ செய்ய, எதை நீ செய்யக்கூடாது, தேவனுக்கு எது பிரியம் எது பிரியமில்லை என்பதை தேவன் நமக்கு அன்றாடம் போதிப்பார் பாருங்க. ஆகையினாலே நம் வாழ்வில் இருந்து கொடுக்கப்படுகிற கனிகள் எப்படி இருக்கிறது? அது நன்மையாக இருக்கிறதா? அது பேரின்பமாக இருக்கிறதா? அது புசிக்கக்கூடியதாக இருக்கிறதா? அது தேவனுக்கு ரம்யமாக இருக்கிறதா? ஆனால் நாம் தேவனுடைய ஆவியிலே நிறைந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறோமே. எப்படியே பல காரியங்கள் நாம் பார்த்து கொண்டே போகலாம் பாருங்க. யோசேப்புங்கிற மனுஷனை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாருங்க. அவன் கனிதரும் திராட்சை செடி, நீரூட்டண்டையிலே கனிதரும் திராட்சை செடி என்று சொல்லி திருப்பி எழுதப்படுகிறது. நான் வாசித்து விட்டு பார்த்தேன், அவன் கனிதரும் திராட்சை செடி என்று எழுதினவர் திரும்ப என்ன எழுதுறா தெரியுமா? அவன் நீரூட்டண்டையிலே கனிதரும் திராட்சை செடி. ஆச்சரியமாக இருந்தது எனக்கு பார்க்க. ஏப்பா, ஆரம்பம் தானே சரியா இருக்கிறது, அவன் கனிதரும் திராட்சை செடி என்று சொல்லி, ஆனால் திருப்பி எழுதுகிறார் என்ன தெரியுமா? அவன் நீரூட்டண்டையிலே கனிதரும் திராட்சை செடி. தேவ ஆவியானவருல மூழ்கிங்கப்பா. எசேக்கியாவில் நீங்க பாத்தீங்கன்னா, முதல்ல நாங்கள் வாசித்த வசனத்திலே அது ரம்யமான காரியங்கள். கணிக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பு அளவு, தோல்மூட்டளவு போதாது, நாம் மூழ்கி எழும்புகிற ரூபமும் நமக்கு வேண்டும் ஐயா. தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையை இந்த நாளிலே மாற்றுவாராக. இதுவரைக்கும் ஏசாயா தீர்க்கதரிசியை போல நில்லைங்கப்பா தேவன். இதுவரைக்கும் ஆண்டவரே இது போதும் ஆண்டவர், ஆனா என்னை நீ தொடணும், என்னை நீ தொடணும் ஆண்டவர, ஓ என்னை நீ தொடணும், நீ தொட 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 மாத்திரம்தான் என் வாழ்வு எப்படி இருக்குன்னு சொல்லி என்னாலே பார்க்க முடியும் ஆண்டவர. நீர் என்னை தொட தொட தொடத்த ஆண்டவர என் வாழ்வு எப்படி இருக்குன்றதை நான் பார்க்க முடியும், என்னை தொட்டரலும் ஆவியானவர. அந்த ஜீவ நதியினால் நாம் நிரப்பப்பட வேண்டியவர்களாகி இருக்கிறோம் இல்லையா? கலாத்தியர் 5:22 வசனத்தை வாசி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். வாசிங்கள் கலாத்தியர் 5:22. கனி கனி என்று சொல்லுகிறோம், அது என்னன்னு சொல்லி நான் பார்க்க வேண்டாமா? வாசிங்கள்.
ஆவியின் கனியோ
அன்பு. நிறுத்துங்க, அன்பு. தேவனுடைய கனி என்பது அது அன்பினால் நிறைந்த ஒரு வாழ்வு. தேவனோடு இருக்க வேண்டிய அன்பு, சபையோடு சகோதரர்களோடு இருக்க வேண்டிய அன்பு, நம்ம அது தேவனுடைய ஆவிக்குரிய கனியிலே ஒன்றாகும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. வாசிங்கள் அடுத்தது,
சந்தோஷம்
என்பது ஒரு கனி. நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். வேதத்திலே நீங்கள் பாத்தீங்கன்னா எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லி எழுதுகிறார். ஆகினாலே சந்தோஷமாக இருப்பது என்பது ஒரு கனி, அது ஒரு கனியுள்ள ஒரு வாழ்வு. ஆகினாலே துக்கமாய் இருக்கிற சில பேர் எப்பொழுதுமே துக்கமாகவே இருப்பார்கள். துக்கமாக இருக்க வேண்டியது ஒன்று இல்லாதிருந்தும் துக்கமாக இருப்பார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? நீ சந்தோஷமாக இரு, அது ஒரு கனியாகும். அடுத்ததை வாசிங்கள்,
சமாதானம்.
சமாதானமா இருங்கப்பா. எப்பொழுதும் எப்பொழுதும் முடியுமான அளவுக்கு எல்லாரோடும் சமாதானமா இருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே ஆவிக்குரிய கனியிலே உண்டானது சமாதானம். வாசிங்கள் தொடர்ந்து,
நீடிய பொறுமை.
நீடிய பொறுமை பாருங்க. இந்த பொறுமை என்பது தேவ ஆவியினாலே நமக்கு கொடுக்கப்படாவிட்டால் இதை கை கொள்வது மிகவும் கஷ்டமானது. பொறுமையாகி இருக்கிறோம், பொறுமையாகி இருக்கிறோம் சொல்லி நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம். ஒரு வேளையிலே நாம் வெளியிலே நாம் காட்டிக்கொள்வது இல்லை. என்னை நீங்க கேட்டீங்கன்னு சொல்லி நான் வெளியிலே காட்டிக்கொள்ள மாட்டேன். ஆனா உள்ளான மனிதனிலேயோ என் பொறுமை எவ்வளவு தூரத்துக்கு மேலே வர முடியுமோ அவ்வளவுக்கு வந்து போய்விடும் தெரியுமா? வெளியிலே நாம் காட்டிக்கொள்வதில்லை. ஆனால் ஆவியுடைய கனி என்ன சொல்லுகிறது? ஆவிக்குரிய மனுஷனா இருக்கிற நீ நானும் நீடிய பொறுமை உள்ளவர்களாய் இருக்க வேண்டுமா? எல்லா விஷயத்திலும் நாம் தேவனுக்கு முன்பாக நீடிய பொறுமை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தொடர்ந்து வாசிங்கள்,
தயவு.
தயவு பண்ணுங்கப்பா. மற்றவர்களுக்கு முன்பாக நின்று மற்றவர்களுக்கு தயவு என்பது இறக்க குணம். மற்றவர்களை பார்த்து தயவு பண்ணுங்க, மற்றவர்களை பார்த்து தயவு செய்யுங்க, ஏழைகள் எளியவர்களுக்கு இறங்குங்க. இதையெல்லாம் தயவுக்குள்ளே கொண்டிடலாம் பாருங்க. தயவு பண்ணுங்க. தயவு என்பது ஒரு மனதுருக்கம். மற்றவர்களை பார்த்து மனம் இறங்குவது அது ஒரு கனி, அது தேவனால் கொடுக்கப்பட்டது, அது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டியது உண்டு. தொடர்ந்து வாசிங்கள்,
நற்குணம்.
நற்குணம் உள்ளவர்களாக இருங்க. யாருக்கும் தீங்கு செய்யாதிருங்கள். எல்லாருக்கும் நல்லதை பேசி நல்லதையே செய்து நாம் கர்த்தருக்குள்ள எல்லாரையும் ஆசீர்வதித்து நடக்கிறவர்களாக வாழ்ந்து கொள்வது, அது தேவனுடைய கனியின் ஒன்றாக இருக்கிறது. தொடர்ந்து வாசியுங்கள். விசுவாசம் என்பது தேவனால் கொடுக்கப்பட்டது ஒன்றாகும். தேவனை நம்புகிறது, நம்பப்படுதல் உறுதி, காணப்படாத நிச்சயம் என்று சொல்லி நமக்கு சொல்லப்படும் விசுவாசம் என்பது ஒரு கனி. அது தேவ ஆவினாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தை காத்துக் கொள்ள வேண்டுமே ஆனால் தேவ ஆவினாலே நாம் நிறைந்திருக்க வேண்டியது அவசியமாமே. இல்லாவிட்டால் விசுவாசத்தை பிசாசானவன் உடைத்து விடுவான், உடைத்து அதை என்ன செய்த காயப்படுத்தி விடுவான். விசுவாசம் இல்லாமல் தேவனை நாம் தரிசிக்கவே முடியாது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆகையினாலே இந்த கனி இல்லாமல் தேவனை பார்ப்பது என்பது இயலாத காரியம். தொடர்ந்து வாசிங்கள்.
சாந்தம்,
சாந்த குணம் உள்ளவர்களாய் இருங்கப்பா. முடியுமான அளவுக்கு மோசே போல ஒரு சாந்த குணம் உள்ள ஒரு மனுஷனை காணவே இல்லையா வேதத்தில் ஆண்டவரே சொன்னார் பாருங்க. ஆகையினாலே இயேசுவை நீங்கள் பார்த்தாலும் அதையே கண்டுகொள்வீர்கள். இயேசு அவருடைய சோதனையின் கட்டத்திலே பாடுகள் அவர் பேசாம இருந்தார். அடிக்க கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்கு சமமாக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டு பேசாம இருந்தார் பாருங்க. என்ன நடந்தாலும், என்ன செய்தாலும், என்ன போனாலும் அவர் பேசாமலே இருந்தார், மௌனமாகவே இருந்தார். இது என்ன தெரியுமா? ஆவிக்குரிய கனிகளே உண்டாகும். தொடர்ந்து வாசிங்கள். இச்சியடக்கம் உள்ளவர்களாகி இருங்க. எதையும் இச்சியாதிருங்கள் பாருங்க. தகுதி இல்லாதவர்கள் இச்சியாதீங்க, தேவையில்லாதவர்கள் இச்சியாதீங்க. இச்சை பாவத்தில் விழுத்திவிடும் தெரியுமா? இச்சை தேவனை விட்டு நம்மளை பிரித்து விடும் இல்லையா? இச்சை அது எதுவாக இருக்கட்டும், இச்சை என்பது பெரியொரு காரியம் பாருங்க. இன்னைக்கு நாம் சும்மா இருப்போம், டப்பன்னு பார்த்தா இச்சை தேவையில்லாதெல்லாம் நம் வாழ்க்கையில வந்து இறங்கிவிடும் பாருங்க. நம்முடைய சிந்தனையிலே, நம்முடைய இருதயத்திலே சுமந்து கொண்டு திரிவோம் பாருங்க. தேவையில்லாம ஒரு இடத்துல வந்தது அது இச்சையாக மாறி தேவனுடைய சமூகத்தில் இருந்து என்னையும் உன்னையும் பிரித்து விடுமே ஐயா. ஆகையினாலே இச்சை இல்லாமல் இருங்கள். இச்சை அடக்கம் என்பது ஒரு ஆவிக்குரிய கனியாகும். வாசிங்கள்.
இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை.
இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமாக ஒன்றுமே கிடையாது பாருங்க, ஒன்றுமே கிடையாது பாருங்க. ஹல்லேலூயா. ஆகையினாலே ஜீவ நதியாகிய தேவனுடைய ஆவி ஆனவர்களே நிறைந்து வாழுகிற வாழ்க்கை அது கனியுள்ள வாழ்வாக இருக்கும். அந்த கனி கசராது, அந்த கனி பழுதாகாது, அந்த இலைகள் உதிராது, அந்த மரம் எப்பொழுதும் செழித்த வண்ணமாகவே இருக்கும். அதுவே தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே கொடுக்கப்படுகிற ஆவிக்குரிய கனியாகும். ஆகையினாலே தேவ ஆவியானவர் தண்ணிக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறார், அக்கினிக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறார், காட்டுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறார், புறாவுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறார். இன்னும் ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடித்தேன் பாருங்கள். வேதத்திலே ஒரு இடத்துல சொல்லப்படுகிறது, தேவனுடைய ஆவியானவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற மனுஷர்களுக்கு விரோதமாக சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றுவார் என்று சொல்லி ஒரு இடத்துல போடப்பட்டிருக்கு பாருங்க. தேவனுடைய ஆவியானவர் சும்மா உன்னையும் என்னையும் விட்டுட்டு பார்த்துட்டு இருக்கிறவர் கிடையாது. அவர் உனக்காக வேண்டியும் எனக்காக வேண்டியும் யுத்தம் பண்ணுகிறவர் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே தேவா உனக்குள்ளே இருக்கிறவர், வந்திருக்கிறவர் யாருண்டு நமக்கு அறிவிருக்கணும் பாருங்க. அவர் உனக்கு எதிராக பிசாசு வருகிற பொழுது ஜெயக்கொடி ஏற்றுவாராமே. பிசாசு வருகிற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கொடியேற்றி உனக்கும் எனக்கும் நடுவில் நிப்பாராமே. ஆகையினாலே அந்த ஆவியானவர் என்னை இந்த நாளில் நிறைப்பாராக. தேவ ஆவியானவர் என்னையும் உன்னையும் இந்த நாளில் நிறைப்பாராக. அந்த பேரின்ப நதி, அந்த ஜீவ நதி, வெள்ளை சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு ஓடுகிற அந்த நதி என்னையும் உன்னையும் இந்த நாளில் நிறைப்பதாக. தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹாலலுய்யா. தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹாலலுய்யா, ஹாலலுய்யா. அந்த ஜீவ நதியை யாரும் கண்களை மூடி இந்த சமூகத்தில் நில்லுங்க. தேவ ஆவியானவர் இந்த நாளிலே பலமாக கிரியை செய்வாராக. தேவ ஆவியானவர் பலமாக நமக்குள்ளே உலாவி வருவாராக. தேவ ஆவியானவர் நமக்கு முன்பாக நம் சபையிலே உலாவி வருவாராக. அந்த ஆவியானவரை உங்களுடைய உள்ளத்திலே வரவையுங்கப்பா. அந்த ஆவியானவரை உள்ளத்திலே வரவையுங்கப்பா. தேவ ஆவியானவரை உள்ளத்திலே வரவையுங்க. அந்த ஜீவ நதி நமக்குள்ளே பாய்ந்து ஓடட்டுக்கும் பாருங்க. அந்த ஜீவ நதி நமக்குள்ளே பாய்ந்து ஓடட்டுக்கும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்போம். ஹல்லேலூயா. Thank you.